ஓம் சிவாய நமஹ. சைவம் டா தாஜின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
மனக்கவரம் எனக்கு நீதான், மனக்கவரை நிற்கின்ற தென்மதுரை நின்மதனே, உலகமாக்கின்ற துக்கநாதன் நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா தென்னாடுடை சிவனே போற்றி, என்னாட்டவருக்கும் நினைவா போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இறங்கு குருமணி போற்றி. அரணாருடைய அற்புதமான ஆடல்கள், அந்த ஆடல்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கிலேயே அமைந்த ஒன்றாக இருக்கிறது. அந்த பெருமானுடைய ஆடல்கள் என்றும் உலகத்திலே நீடு சிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார். ஞானம் என் புகழே ஆக வேண்டும், ஆளவாயில் உரைகின்ற பெருமானே என்று அவருடைய குறிக்கோள் அதுதான். ஞானசம்பந்தருடைய அவதாரத்தினுடைய குறிக்கோள், எத்தனையோ தலங்களில் போய் அவர் பாடினாலும் கூட இந்த ஆளவாயிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய புகழ் ஒரு இடத்துல வரையறுத்துக் கொள்கிறார். எல்லா இடங்களையும் கடந்து இருக்கக்கூடிய பெருமான் ஆளவாயிலே மன்னி நின்று மன்னிய சிவன் என்றே அவர் சொல்கிறார். சிறுமுக பாசத்துல தங்கத்தமிழுக்கு ஒரு பாட்டு கொடுத்தார், சைவத்தமிழுக்கும் ஒரு பாட்டு கொடுத்தார், ரெண்டும் திருவிளையாட பாடல இடம்பெற்றிருக்கார். அந்த சைவத்தமிழிலே ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழிவது மாற்றம் என்று பேசுவார். அந்த மன்னுதல் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு ஆளவாயில் மேவிய சிவபெருமானே உன்னுடைய புகழ் எங்கும் நிறைவதாக, யாண்டும் விளங்குவதாக என்று 1700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிலே நின்று பாடிய பாட்டு இன்றைக்கும் சித்தியாக இருக்கிறது. அந்த பெருமான் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக அளவுபடாத திருவிளையாடலை செய்தாலும் கூட 64 என்று அமைத்து பரஞ்சோதி முனிவர் காட்டுகிறார். அதனாலே பேர் இதன் மேல் நமக்கு உண்டோ என்ற எண்ணத்தக்கதாகிய அந்த பெருமானுடைய புகழை நாம் நினைக்கிறோம். அது ஆடல் ஏற்றினான் கூடல் ஆளவாய் என்பது, அது நாம் என்ன செய்ய முடியும், பாடித்தான் நாடி வாழ வேண்டும். நாடினால் என்ன நன்னெறி ஆகுமே என்றார். கோடி மாதவங்கள் செய்து குண்டினார் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து தேடி மால் செய்த கோயில் திருமேற்றத்தை நாடி வாழ் நிஜமே நன்னெறியாகும் வந்தேன். தேடி மால் செய்த கோயில் திருமேற்றத்தை நாடி வாழ் நிஜமே நன்னெறியாகும் வந்தேன் என்று நல்ல வழி என்று சொன்னால் நாடுதல், நாடி தேடி காணக்கூடிய ஒன்று அது சுலபமாக பாடி பெறலாம் என்று கண்டவர்கள் நம்முடைய பெரியவர்கள். நாட்டம் என்று அக நிலையிலேயும் உடநிலையிலேயும் நாம் நாட்டத்தை வைக்கலாம். அகநிலையிலே ஆடுவதற்குரிய ஆட்டம் ஒன்று இருக்கிறது, அது இருதயத்தானத்தில் இருக்கிறது. அந்த இருதயத்தானத்தில் இருந்து சிதாகாச பெருவெளி என்று சொல்லக்கூடிய அந்த தானத்தில் இருந்து அறிவுக்கு அறிவாக நின்று ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஆட்டத்தை மதுரையிலே இருவர் பொருட்டாக செய்து காட்டினார். அந்த பதஞ்சலி முனிவர் வியாக்கரபாதர் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் பெரிய தவம் செய்தார்கள். ஆனாலே தை மாசத்திலே பூஜை நாளிலே பகல் நேரத்தில் வந்து அவர்களுக்காக சில்லையம்படி பதிலே ஆடி காட்டினார். அந்த ஆட்டத்தை மதுரையிலும் ஆட வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்ட போது அவர்கள் உண்பதற்காக திருமண விருந்து உண்பதற்காக பெருமான் தானே ஆடி காட்டினார். அந்த ஆட்டத்தை பலகாலம் தரிசித்து தரிசித்து கலைகள் ஆயவல்லவன் கைலாயத்து உச்சி உள்ளே இருக்கிற பெருமான் நிலைமையை சொல்லு தவம் ஏன் செய்தாய், என்னையா நீ தவம் செய்கிற, கைலாய நன்மலையில் இருக்கக்கூடிய பெருமான் என்னுடைய தலைமையிலும் என்னுடைய உள்ளத்திலும் தங்குவதற்கு நீ என்ன தவம் செய்தா என்று கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு பெரிய தவம் செய்கிறவர்கள்தான் கலை அறிவு மிக்கவர்களாக இருக்க முடியும். 64 கலைகள், அந்த 64 கலைகளிலே 63 கலைகளிலே தேர்ச்சி பெற்றான் ஒரு அரசன். பதவியில இருக்கிறவர்கள், உயரிய செல்வாக்கை உடையவர்கள் கலைகளிலே தேர்ச்சி பெறுவது என்பது மிக அருகிய ஒன்று. இந்த பாண்டியன் ராஜசேகரன் என்று சொல்லக்கூடியவன் மதுரையில இந்த கலையறிவு உடையவனாக இருக்கிற, 63 கலையறிவு உடையவனாக இருக்கிற, அப்படி அவனுடைய ஆட்சியிற்கு ஏன் 64வது கலையும் கற்றுக்கொள்ளக் கூடாதா என்று கேள்வி கேட்கிற போது, பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிற பரத கலை, இறைவன் செய்து கொண்டிருக்கிற ஒரு செயலை நாமும் மேற்கொள்ளக்கூடாது என்று நினைக்கிற ஒரு எண்ணம். அதனால அந்த பரதக்கலை தவிர பாக்கி எல்லா கலைகளிலும் வல்லவனாக இருக்கிற. இது நிறைவாகிய நெஞ்சத்திலே இருந்த ஒரு நிலை. அதை குறையாக காணுகிறவர்களும் உலகத்தில் இருப்பார்கள். சோழ நாட்டிலே இருந்து ஒரு புலவன் வந்தான், வாயி புலவன். அது சொல்லி வாசல்ல இருந்து புலவர்கள் எல்லாம் வாசல்ல இருந்து அது ஒரு பெருமை. யானை, குதிரை, ஒட்டக, வீர வெட்டி கொடி, சின்னங்கள், வாத்தியங்கள், அடார வாசல்ல நகரா மண்டபம் பாருங்க. திருமல் நாயக்கர் காலம் காட்டுவதற்காக நகரா மண்டபம் என்று ஒன்று வைத்தார். காலையில 5 மணிக்கும் மாலையில 5 மணிக்கும் நகர அவிழ்க்கும். 10 வகையான வாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய இடம் தான் 10 தூண் தெருவா இருக்குப்பா. அதெல்லாம் அரசருடைய வள்ளலருடைய கோயில் முன்னே ஒலிக்கக்கூடிய பல்வேறு சின்னங்கள்ல ஒன்று. அங்க புலவருடன் நின்று பல்வேறு காலையிலே பாடுவார், மாலையில் பாடுவார், நண்பகலிலே பாடுவார், இரவிலே பாடுவார். இப்படி பாடுவார பழுத்து வைத்திருக்கிறார்கள். காலங்கள் தோறும் பல்வேறு வகையான கவி புனைந்து பாடி கழிப்பிக்கின்ற வாழ்க்கை, அவர்களை எல்லாம் போற்றி இருக்கக்கூடிய புரவலான தன்மை அரசர்களுக்கு பேரரசர்களுக்கு இருந்தது. அந்த மாதிரி கரிகால் பெருவளத்தானுடைய அவையிலே இருக்கக்கூடிய புலவன் வருகிறார். அந்த கரிகால் பெருவளத்தான் எப்படி ஆனைக்காவில் அண்ணலை அவன் அபயமாக வாழ்கின்றவன். வானைக்காவில் வெண்மதி மல்கு வாதடை, வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாதடை, தேனைக்காவில் மொழி தேவி ஆயினா. நீங்களும் பாடலாம், நான் பாடுறத விட நீங்களாம் சேர்ந்து பாடினா எனக்கு ரொம்ப பெரிய ஒண்ணு அற்புதம் இல்ல, ஒண்ணு கிடையாது. பாடலாம், முயற்சி பண்ண விருப்பம் இருந்தா எல்லாம் பாடலாம். வானைக்காவில் வெண்மதி சொல்லி பாருங்களேன். வானைக்காவில் வெண்மதி, ஏன் வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாதடை. எல்லாம் பாடலாம், சுற்றி நல்ல சுத்தமா இருக்குல்ல. வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாதடை, தேனைக்காவியும் மொழி தேனைக்காவியும் மொழி தேவி பாகம் ஆயினான், தேவி பாகம் ஆனைக்காவில் அண்ணலை தான் வந்துட்டாருங்க. ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர், அதான் பயணங்கள் புரிய. ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவாக்கே ஏது ஏதம் இல்லையே ஏது ஏதம் இல்லையே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. நான் பாடுறது ஒன்றும் பெரிதில்லை, நீங்க பாடணும். எல்லாரும் ஆடி பாடி அண்ணாமலை கைதோட ஓடி போகும் மேலை வினைகளை. பைணவத்துல ஆடல் வச்சுட்டு இருக்காங்க, கைவட்டத்துல பாடல் வச்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு கூலியை கொடுத்து அவங்கள ஆடவும் பாடவும் பார்த்துட்டு கட்டி நம்ம சமயம் சொல்றாங்க. இன்னிசையில் நச்சையினா 3 மணி நேரம் சொல்லலாம். இந்த மாதிரி பயிற்சி தனியா கொடுக்க வேண்டாம், இருக்கிற எதிர இருக்கிறவர்களுக்குள்ள இருக்கு. அதை இனங்கண்டு காட்டி பெருக்குனா இதுதான் பரகவனனுக்கு என்ன சிவலோகம் காட்டுறது, நமக்கே சிவலோகம் காட்டிட்டு இருக்கா. உங்களுக்கே ஆனந்தமா இருக்கு இல்லையா? பைரவின்னு ஒரு ராகம், ரொம்ப கஷ்டமான ராகம். பண்ணுது அம்மா சிதம்பரவடி அம்மா பண்ணு. என்னம்மா இது கௌசிகம்னு பண்ணு, பண் வல்லார்கள் எல்லாம் வந்துருக்குறாங்க. பைரவி அம்மா அவங்க அவங்க தாயார் ரொம்ப நல்லா பாடுவாங்க, தொட்டில் போட்டு ஆடினவங்க. அதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, மரபு வழியா நிறைய இருக்கு. அதை நம்ம தெரிவிக்க கொள்றதுக்கு ஒரு அமைப்பு இதெல்லாம் திருவருளால நடக்கணும் எல்லாம். அப்போ அந்த ஆணைக்காவல் அண்ணலாக அபயமாக வாழ்கிறவன் கரிகாலன், அதுக்காக சொல்லணும். ஏதாவது பாண்டி சொல்லணும் இல்லையா? சந்தர்ப்பத்தில் அங்கே அவைக்கால புலவன் வந்தான். இந்த புலவர்கள் போற்றினாலும் போற்றுவார்கள், தூற்றினாலும் தூற்றுவார்கள். அப்ப நினைச்சுக்கூடாது, ஒன்றைய மாற்றி சொன்னாலும் சொல்லுவார்கள். இவன் வந்தான் என்ன சொன்னா, இல்லாதத சொல்றதுதான் உலகத்துல வழக்கம், இருக்கிறத பாராட்டுனா நல்லா இருக்கும் இல்லையா? சொன்னா உங்கள்ட்ட எங்க ராஜாவுக்கு 64 கலையும் தெரியும், உங்களுக்கு 1 கலை தெரியாது. இந்த மாதிரி சொன்னாதான் இந்த மானம் வரும். வளர்ச்சி வரணும்னா, உயர்ச்சி வரணும்னா, சுட்டி காட்டுகிறவர்கள் சுட்டி காட்டுனா வேகம் வரும். இல்லைன்னா என்னத்தை யார் அனுபவிக்க போறாங்க? யார் அனுபவிக்க போறாங்க? ஒரு சாரு ஏசி பாடினார், நமக்கு பாட தெரிஞ்சிருக்கணும். கேட்டா அந்த என்ன ஜீவனான பிரியத்துன்னு தெரியும். ஒரு ஜாக்கு பாடினா எப்படி இருக்குன்னு தெரியணும். ஒரு ஆரம்பி பண்ணா எப்படி இருக்குன்னு தெரியணும். இதெல்லாம் வீடுகளில் சரளமா பழகி கொண்டிருக்கிற செய்திகளை எல்லாம் இழந்து போயிட்டோம். நம்முடைய இசை, நம்முடைய நாட்டியம், ஒரு கோலக்கலை எடுத்துக்கொள்ளுங்களேன், இத்தனை அற்புதமான மன வளர்ச்சியையும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடியது. இந்த பூ கட்டுறது இத்தனை அற்புதம். என்னையா விட்டு வச்சிருக்கிறாங்க வீட்டு கலைகள் எல்லாம், உலக கலைகள் அத்தனையும் வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. ஆடவர் ஒன்றும் பெரிதில்ல, பெண்கள் பயிற்சியில பிறந்து விடுறானே இயல்பாகவே வரும். அவன் சொன்னா நீ பரதநாட்டியம் உனக்கு தெரியாதுன்னு சொன்னா அவனுக்கு வேணுங்கிற பரிசு எல்லாம் கொடுத்த பிறகு இந்த மானம் வந்துட்டு இந்த ராஜசேகரனுக்கு. அதுல வல்ல புலவர்களை எல்லாம் கூப்பிட்டான். நிறைய வழக்கம், ஏழைகள் வந்து கலைகளை கற்றுக்கொள்வது குருவுக்கு பணிவடை செய்து கற்றுக்கொள்வார்கள். குருவனுடைய திருவடியை பற்றி நின்று அவருடைய பாங்கறிந்து உபயசாமிநாதர் மீனா சுந்தரம் பிள்ளை சொல்லாம எங்க போய் சொல்லாம இருக்கிறது. உபயசாமிநாதர் போய் மாநிலத்தில் மீனா சுந்தரம் பிள்ளை கற்றுக்கொள்ள வேணும்னு போனாரு. எதிர்பாராம இந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் பார்த்துட்டார். அவரு அவங்க தாத்தாவோட சீசர். அப்பா நீ பாட்டு வந்து கற்றுக்கினாரு. இவர் போய் சொன்னாரு, நம்ம பிள்ளையாண்டா வந்து என்கிட்ட சங்கீதம் கத்துக்கிறாங்க. அவரு கோபம் இருக்கு மகாஜன், ஒன்னு தமிழ் படிச்சா படி, இல்லைன்னா சங்கீதம் படி, ரெண்டுலையும் போட்டு குழப்பிச்சாரு. கோபிச்சாரு, கோபத்தை மாற்றுறதுக்காக நாள்தோறும் கொல்ல பக்கமா போவாரு மகாஜன். அந்த அரும்புகளை எல்லாம் பார்த்து மகிழ்வாராம் காலங்காட்டால. இதை கவனிச்சிட்டு இருக்காரு முட்டிச்சாரு. உபயசாமி அதை கவனிச்சுட்டே இருந்து முதல் நாள் முட்டா இருந்தது எது அரும்பு நிலையில மலர போகுதுங்கிறது பார்த்து வட்டிக்கிட்டு பின்னரே போய் ஐயா இங்க பாருங்க, இங்க ஒரு முட்டு இருக்கு, இங்க ஒரு அரும்பு இருக்குன்னா அப்படின்னு பார்த்தாராம். ஏதாவது தன்னுடைய விருப்பத்தை அறிந்த ஒரு மாணவன் இந்த ஒண்ணு ஆளுன ஒண்ணு இன்னைக்கு பாடம் படிக்க வேண்டாரு. இப்படி கலைகளை கற்றுக்கொள்வது எளிய நிலையிலும் கற்றுக்கொள்ளலாம், மிகப்பெரிய நிலையிலும் கற்றுக்கொள்ளலாம். கதை கற்றுக்கொள்வதற்கு ஒண்ணு அளவு கிடையாது, வயசு கிடையாது, எதுவும் கிடையாது. நிறைய பொருள்களை வெறுக்கமாறு எடுத்து வீசி ராஜசேகர பாண்டியன் கலை வல்லாரை கூப்பிட்டு, பரதநாட்டியம் வல்லாரை கூப்பிட்டு கலைகள் கற்றுக்கொண்டான். பரதம்னா என்ன? சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு சொல்லி நந்தியம்பெருமான் பரத முனிவருக்கு சொன்னதுன்னு கதை. எல்லாம் முனிவர்கள் தேவர்கள வந்தாங்கன்னா நமக்கு சிறப்பா இருக்கும். மனிதர்கிட்ட இருந்தா தேவர்களுக்கு முனிவர்களுக்கு தெய்வத்திட்ட போகணுமே தவிர அங்கிருந்து இங்க வர்றதுங்கிறது. இது போய் உன்னலாவும் மின்னி மிகு திருவாரூரின் நம்முடைய போடுற இந்த இங்க பாடின பாட்டு இங்க வரைக்கும் போகணும். அந்த அருள் வலைகள் இருந்து கொண்ட இருக்க அது மறுபடியும் திருப்பி வரும், இந்த சுழற்சி முறையில வரும். இவன் நிறைய பாவ ராக தாளம் உடையதுனாலே பரதம். பாவமும் ராகமும் தாளமும், தாளத்திலையும் ஒரு பாவம் இருக்கும். டைமிங் தாளத்தை பத்தி சொல்லுகிற போது, செந்தல் வடிவும் சிவனார் வடிவும் மந்தல் வடிவும் மதன் வடிவும் இதெல்லாம் கண்டால் தாளம் காணலாமா? தாள மேத முதுகொண்ட தசாமட்டிப்பிள்ளையுடைய குருபூஜை நாள் இன்னைக்கு துப்பாக்கியில தாளம் போட்டு பெரிய மகாமேதையா வந்தார். காவல்காரரா இருந்தவர் வாசல்ல, புதுக்கோட்டை மகாராஜா வாசல்ல காவல்காரரா இருந்தவர். சும்மா நேரம் போகாம தட்டுன தட்டு பெரிய தாள மேதையா இருக்கு. இந்த தாளம் தான் நம்மை வந்து இந்த உலகத்துல துடிப்புடையவர்களாக வைத்தது. உயிர் துடிப்புன்னு சொன்னாங்களே, இதயத்தான் வச்சு பாருங்க, இந்த இடத்துல வாக்கி பாருங்க, இந்த இடத்துல வச்சு பாருங்க, ரொம்ப நுட்பமான சவுண்ட் கிடைக்கும். இது ஓட்டு ஓடிச்சுன்னா சார் ரொம்ப செக்அப் பண்ணுங்க சார், கொஞ்சம் இறக்கத்துக்கு மாத்திரை போடுங்க சார், பிபி ஏறிடு சார், ரொம்ப குறைஞ்சிருச்சு சார். இதெல்லாம் என்னன்னா இந்த மூச்சை பிடிக்கிற வழி தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த டைமிங்க கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளவு வினாடியில் எவ்வளவு அடிக்கலாம்ட்டு. இந்த முத முதல்ல இந்த துடிப்பு இருக்குமானாதான் கருவில உயிர் வந்து பொதிந்ததா கர்ப்பகிரியை திருமூல சொல்றாரு. அது அசைவு இல்லைன்னா, அசைவு இல்லாத போது இசை கிடையாது. அசைத்து இசைதல் யாப்பு, அசைத்து இசை இசைக்கப்படுவது. அதனால முதல்ல டைமிங் தாளம், அதனால தான் ஆடலை முதல்ல வச்சு பேசுறதுக்கு முன்னாடி ஆடுனா அபிநயம் பண்ணா இப்படின்னா 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 எல்லா சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது இப்படின்னா. இது மிருக முதலைன்னு பேர். 32 வகையான முதலைகள் இருக்கு பரதத்துல, பல்வேறு வகையான முதலைகள். சிவபூஜைகள பல்வேறு முதலைகள், கலைஞர்கள் பல்வேறு கைகாட்டுதல் பேர். அது ஆந்தனையும் கைகாட்டின்னு பேசுவாண்டாள். சில வாயிட்டு மாய் சொல்ல கூட சொல்லாம பக்கத்து வீட்டுக்கு போனது இப்படி கை காமிச்சு வரலாம். அம்மா தாய பிச்சைன்னு கேட்டா இப்படி மாங்கலாம், சில பேர் இப்படி பிடிமாங்க, சில பேர் சாமியை பார்த்து இப்படி பிடிங்கிறாங்க. இதெல்லாம் அடையாளங்கள், குறிகள். இந்த குறிகள் முதல்ல தோன்றினா தான் கை, அப்புறமேலு தலை அசைப்பு, அப்புறம் கால். இந்த அடவு வரிசைன்னு முதல்ல கரணங்கள் என்று 108 கரணங்கள் சிவபெருமான் ஆடி காட்டினான். தஞ்சை ராஜேஸ்வரத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு 103 கரணங்கள் இருக்கு. கோபுரத்தை தான் பாக்கலான தவிர அங்க வச்சிருக்கக்கூடிய ராஜராஜருடைய கலை நயம் என்ன தெரியும். அத சிதம்பரத்துல மிக அழகாக நிலை நிலையிலே பெண்கள் கொண்டு 108 கரணங்களாக வைத்திருக்கிறார். தாராசுரம் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க அற்புதமான கரண சிற்பங்கள் எல்லாம் இருக்கு, அதுக்கு மேல பெரியவனான சிற்பம் உண்டு. இதெல்லாம் கோயில் கலைகளிலேயே கல்லிலும் செம்பிலுமே வச்சிருக்கிறார். எத்தனை வகையான நடனம், இதையெல்லாம் முறையாக கற்றுக்கொண்டான். விரிவா சொன்னா அருகில போயிடுவோம். ஆனா ஆடுகிற போது அயற்சி வரும், இளமையிலேயே கற்றுக்கொண்டார். பரதம் 10 ஆண்டேனர், 5 வயசுல கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுடணும். 15 வயசு ஆடலாம், அதுக்கப்புறம் 17 வயசு ஆடலாம், அதுக்கப்புறம் ஆடக்கூடாது. ஆனா ஆட்டிவிக்கலாம். நம்முடைய பிள்ளை அந்த 16 வயசு திருமணம் ஆயிட்டு பக்குவமான ஒரு கலை அறிவு வந்துட்டதுன்னா நாம உட்கார்ந்தபடியே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். என்ன என்ன ஆடி பார்த்தா தான் தெரியும். அடியான சின்ன வயசுல ஆடி பார்த்தவன். தஞ்சை குப்பையா நட்டினார் விட்டது. அவருடைய தகப்பனார் பஞ்சாபகேச நட்டினார். அவருடைய மகன் மகாலிங்க நட்டினார். பாம்பேல இப்ப காலமாயிட்டார் 85 வயசு. நான் ஓய்வா அந்த திருவண்ணாமலையில படிக்கிற போது பக்கத்துல போய் எனக்கும் கொஞ்சம் சொத்து கொடுக்குது. முதல்ல மிருதங்க சுட்டிக்கிட்டு வாங்கினா முதல்ல என்ன பண்ணும், நம்ம பணம் காட்டு கொடுக்க முடியும். லலிதா பத்மினி ராகினி எல்லாம் அங்க வந்து கற்றுக்கொண்ட இடம் அது. கோபிகிருஷ்ணா தான் நான் மிருதங்க சுட்டிக்கிட்டு போய் கொண்டு வைப்பேன். அதை பார்த்துட்டு இருக்கும் போதே சொல்லுவேன், இதெல்லாம் என்ன என்ன கத்தகாரங்க எல்லாம் சொல்லுவாங்க, வாயினால சொல்லுவது. அந்த மிதித்து மிதித்து கால் வலி வந்துட்டு கேட்டா நமக்கு இந்த உதவாத வந்துட்டேன். இவன் ஆடி நன்றாக கட்ட பிறகு உடல் அயற்சி தோன்றவன தன்னுடைய உடம்பு அயற்சியை பத்தி நினைக்கல. தன்னுடைய உடம்பு அயற்சினாலே பரதநாட்டியத்தை விட்டுடல. பரமனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அயற்சி வருமோ என்ற ஒரு எண்ணம். பரமனுக்கு வருமா? இது கருவில வந்த மேனி, இதுக்கு அயற்சி தளர்ச்சி எல்லாம் வரும், முதிர்ச்சி எல்லாம் வரும். திருமேனிக்கு வருமோ? அதான் உனக்கு பாலினால் நறுநெய்யால் பழத்தினால் பயிர் ஆட்சி. கடவுளுக்கு போய் பால் பழம் இதெல்லாம் அபிஷேகம் பண்றமே, சாமி என்ன கேட்கிறாரா? நம்முடைய உணர்வு, நம்முடைய உணர்வு அந்த வழிபாட்டில இந்த மாதிரியான கிரியைகளாக சடங்குகளாக வருகின்றன. உணர்வு இல்லாமல் சடங்கு வழியிலே நாம் செய்யக்கூடாது. இறை திருவுருவங்களை பார்க்கிற போது உணர்வு வேண்டும், மனம் நெய்ய வேண்டும். அந்த நைவினால ஏற்படுகிற செயல் விளக்கங்கள் இருக்கே, அந்த உயிருக்கு உணர்வுமயமான ஒரு நிலையை கொடுத்து பிறகு அதிலேயே அழுத்தி வைத்துவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலையை கொடுக்கக்கூடிய வழிபாடு. அதனால்தான் சரியை கிரியை அதிலே ஒடுங்குகிற யோகம் அப்புறம் தெளிவு உண்டாகும். இல்லைங்க, தனியே கிரிய யோகம் எல்லாம் வேண்டாம், நேரம் ஞானத்துக்கு போனா மயங்கி மறுபடியும் வந்துடுவான், அறியாமையிலே வந்துடுவான், புரியாது. இங்க இந்த ராஜசேகர பாண்டியன் ஆடி ஆடி பார்த்து பார்த்து பார்த்து, ஆஹா இப்படி அற்புதமான கலை, ஆனால் அயற்சியை தருகிறது. நினைத்தான் சுவாமிக்கும் அப்படி இருக்கும் நினைச்சான். ஒரு கால்லயே அடிக்கிட்டு இருக்காரு, நம்ம கால் மாறி மாறி அடிக்கட்டுவோம், இந்த கால் அந்த கால், கைகள் வீசுகிறோம். ஆனா வீசின கை வீசி எப்படியே இருக்கு, அமைந்த கை அப்படியே இருக்கு, அந்த தூக்கிய ரெண்டு கையும் அப்படியே இருக்கு, ஊந்திய கால் அப்படியே இருக்கு, தூக்கிய திருவடி துணையாக எப்பவும் இருக்கு. இது மாறாமல் ஆடிக்கொண்டிருக்கிறானே என்று நினைத்து இதை மாற்ற வேண்டும் நினைக்கிறேன். இதை மாற்றணும்னு சொன்னா மிகப்பெரிய வலிமை வேணும். இறை நடனத்தை மாற்றணும்னா எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கணும், தவ வலிமை. அங்க போனா சிவராத்திரி அன்றைக்கு போகிறான், போய் சாமி உனக்கு அயற்சி வருமே, திருமேனிக்கு கொஞ்சம் தளர்ச்சி வரக்கூடாது, அவை நீ மாறி ஊந்திய தாளை எடுத்து வீசி, வீசிய தாளை ஊந்தி எனக்கு ஆட வேண்டும். சாமி உடனே கட்டிடுமா? திருநாளையூர்ல பொல்லா பிள்ளையாரு, அந்த பிள்ளை கொண்டு போய் கொள்கையை வச்சு சாப்பிட்டு சாப்பிடணும், உடனே கட்டிடுமா? உடனே கட்டாது, தெய்வம் இல்லை. அந்த உணர்வை நன்றாக சோதித்து உரைக்கு உரைத்து பார்த்தா தான் பொன்னின் நலன் காண்பார். அதுபோல இவனுடைய உள்ள உறுதி எந்த அளவுக்கு இருக்குன்னு பேசாமட்டார் சாமி. உடனே வாழாயுத்த உருவினா நாட்டினான், நீ மாறி ஆடவில்லை என்று சொன்னால் என்னுடைய மார்பிலே இது புகுமாறு நான் வீழ்ந்து இறந்து போவேன். தரிக்கிற தேவதேவர் கண்ணப்பனா இருந்தது இடது கண்ண அப்ப ஊந்திய போது தரிக்கிற தேவதேவர். அது மாதிரி உடனே சாமி இங்கே அந்த அற்புதமாகிய நிலையை மாற்றுகிற கால் மாறி ஆடி எதுக்காக பண்ணார்? நம்மளுக்கு கதி மாறி பிறக்கிற நமக்கு அச்சு மாறி பிறந்து கொண்டே வருகிறோம், பல பல நிலையில பிறந்து கொண்டே வருகிறோம். அந்த பிறப்பு நிலையிலே உயர்ந்த நிலையிலே நாம் சென்று சேருவதற்காக பெருமான் கால் மாறி ஆடியவரை கருத்தில் வைப்பாங்க. அந்த கால் மாறி ஆடிய கற்பகத்தை நீங்க பாத்தீங்கன்னா மத்த எந்த ஊர்லேயும் எந்தோள் வீசி இருந்து ஆடும் பிராந்தனை என்று பேசுவார்கள். 8 தோல் இருக்கும், சில இடங்கள்ல 4 தோல் இருக்கும். ஆனா மதுரையில் இருக்கக்கூடிய கால் மாறி ஆடிய கற்பகத்தை வெளிமல் திருக்குத்தாடுன்னு இது பார்க்கணும். 10 கரங்கள் உடையவராய் இருக்கிறார். என்ன கருத்து? ஒரு முகம் 10 கரம் இருக்கேன்னா அவரை சதாசிவமூர்த்தியிலிருந்து வந்தவர் ஈசானும் தற்புருஷனும் அகோரும் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற 5 முகத்துக்கு 2 கரங்களாக 10 கரங்கள் உடையவராக மதுரையில் இருக்கக்கூடிய கால் மாறி ஆடிய கற்பகம் வெள்ளியம்பலத்துக்குள்ள இன்றும் அந்த ராஜசேகர வாண்டியன் விரும்பியவாறே நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி பத்து கரம் உடைய நடராஜா வேற எங்கும் கிடையாது. அத நம்ம கொஞ்சம் ஆய்வு கண்ணோட்டத்தையும் பார்த்தாலும் அது எனக்கு அகப்படவில்லை. நீங்கள் ஏதாவது புதிதாக அறிந்து கொள்கிறதா சொல்வதா நான் சேர்த்துக் கொள்கிறேன். ஒரு ராஜசேகர பாண்டியன் பெருமானிடத்தில் உள் உணர்ச்சியினாலே அவனுக்கு அயர்ச்சி வரக்கூடாது என்று நினைக்கிறார். அந்த அயர்வு போக்கி நீ மாறி ஆட வேண்டும் என்றால் மாறி ஆடினார். இது நான் பெற்றது மட்டுமல்ல, எல்லாரும் காணும்படியான இதுதான் சிறப்பு. இப்படி கால் மாறி ஆடிய கற்பகம், அதில் உள்ள நடைபேதங்கள், பல்வேறு கரணபேதங்கள், இதெல்லாம் விரிவா அந்த நூல சொல்றார். பல பகுதிகளை சொல்றார். அவற்றையெல்லாம் குறித்து பேசினா ஒரு நாள் கூட பரத கலையை பற்றி பரஞ்சோதி முனிவருடைய பார்வையில எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய ஆய்வே செய்யலாம். ஆய்வே செஞ்சிருக்காங்க பத்மா சுப்பிரமணியம். இதிலிருந்து பரதைய நாட்டிய சாஸ்திரத்திற்கும் பரஞ்சோதி முனிவர் காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இயல்பில் எப்படி தொடர்பு இருக்குன்னு அவங்க எழுதியிருக்காங்க. பெரியவா நிற்க, இன்றைக்கு சித்தராக வந்த சிவம், இதான் இன்றைக்கு தலைப்பு. நேற்று தலைப்பு கால் மாறி ஆடிய கற்பகம். பெருமான் மாணிக்கம் விற்று அந்த பாண்டியன் வீரபாண்டியனுடைய மகனுக்கு மணிமகுடம் சூட்டுவதற்கு உதவினான், அருளினான். ஆனால் அவனுக்கு அபிஷேக பாண்டியன் என்று பேர். அபிஷேகம் பண்ணி கொடுக்கணும்னா வாழ்க்கையில மிக சிறப்பு. நிறைய பொருள் செலவு பண்ணி அபிஷேகம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஆனா இறைவனே வந்து இந்த முடிசூட்டுகிற விழாவிலே வேண்டுகிற ரத்தனங்களை வழங்கினால அவனுக்கு அபிஷேக பாண்டியன். அவன் ஆரம் தாங்கிய பாண்டியன், அபிஷேக பாண்டியன். உக்கரகுமாரர் வந்து ஆரம் தாங்கிய பாண்டியன், இவர் அபிஷேக பாண்டியன். மரபில வருகிறவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை பெருமான் கொடுக்கிறார். அந்த அபிஷேக பாண்டியன் தனக்கு பெருமான் எளிவந்து மாணிக்கம் அருளியதை நினைத்து நினைத்து நாளோறும் திருக்கோயிலுக்கு போய் அருமையான உயர்ந்த மனம் பொருந்திய பொருள்களினாலே அபிஷேகம் செய்வான். பன்னீர், சந்தனம், கஸ்தூரி, கோரோஜனை எல்லாம், பச்சை கற்பூரம்னு ஒண்ணு இருக்கு, நல்ல குங்குமத்தோட சேர்த்து நல்ல உயர்ந்த சந்தனத்துல தேய்த்து அந்த சந்தன கட்டைக்குள்ள தங்க ஆணியை சொல்லிவிடணும். சந்தன கட்டை பெரிய கட்டையா வாங்கி அதுக்குள்ள தங்க ஆணியை சொருகி அந்த பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு பனி நீர்னால தேய்க்கணும். நம்ம கை வருந்த தேய்க்கணும். மூர்த்தி நாயனார் அப்படி செஞ்சார். இப்படி அந்த மனப்பொருள்களினால அபிஷேகம் செய்தான். தனக்கு அபிஷேகம் பண்ணதுனால சாமிக்கு அபிஷேகம் பண்ண தங்கதியம். சித்திரை மாசம் சித்திரை நாள்ல மதியத்துல வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான். இந்த வழிபாடு செய்கிற போது கூட சில போட்டிகள் வந்தது. அந்த நேரம் தான் சாமி இந்திரனை வர சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை வழிபாடு செய்ய உத்தரவான நாள். அந்த நேரம் இந்திரன் வழிபாட்டுக்கு வர்றான். இங்க அபிஷேக பாண்டியன் நிறைய உயர்ந்த பொருள்களினாலே ஆட்டி கொண்டிருக்கிறதுனால அந்த மகிழ்ச்சிகளை சொன்னா கற்பூர சுந்தரனும் சாமிக்கு பேரு. கடம்பவர சுந்தரன், கல்யாண சுந்தரன், கற்பூர சுந்தரன் தெரியும். அழகு உடையவன் தோத்திரங்கள் சொல்லி மகிழ்ந்து அந்த வழிபாட்டு நேரத்தை நீட்டிட்டு விட்டான். இந்த உச்சி போது கழிந்த போதுதான் அவனுடைய வழிபாடு முடிஞ்சிட்டு அவன் போனான். நேரத்துல போய் பெருமான் சொன்ன உத்தரவு பிரகாரம் நம்ம வழிபாடு செய்ய முடியவன் இந்திரன். அந்த சித்திரை மாத சித்திர நட்சத்திரத்தை வழிபாடு செய்து முடிச்சு மிக அயற்சியோடு போய் தன்னுடைய அமராவதி நகரில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கான். மனக்கவலை. அந்த மனக்கவலை அதிகாரவனாக வருணன் அங்கே வருகிறான். அவனுக்கு நல்ல ஒரு பொழுது, நல்ல நிமித்தம். அவன் வந்த உடனே, ஏன்பா இந்தடா நீ சோர்வா உட்கார்ந்துருக்கிறே ஏன் அப்படின்னு சரி ஒண்ணுமில்லப்பா, ஒரு மானுட அரசன், நான் வழிபாட்டுக்கு போன நேரத்துல உரிய நேரத்துல நான் வழிபாடு செய்யாமல் வழிபாடு அவன் நீட்டிட்டு கொண்டிருந்தான். இது தேவனுடைய திருவிழா என்று எண்ணி கொண்டேன். அவன் கேட்டான், அவ்வளவு பெரிய லிங்கமோ இன்னொரு லிங்கம் வச்சா இந்த கோயில் தான் போகணுமா? இப்ப சில பேர் சொல்றாங்க திருப்பதியில போனா காத்துக்கிட்டு இருக்க முடியலன்னு, திருப்பதிக்கு அடிக்கடி போக முடியலன்னு. திருமல் நாயக்கர் என்ன பண்ணாருன்னா, இங்க ஒரு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வச்சுட்டாரு. இங்க தலாவரத்துல தலாவரம் பெருமாள் இருக்க பிரசன்ன வெங்கடேசர் கூப்பிட்டதுக்கு சாமி வந்துடுவாரு. அப்படி இந்த சோமசுந்தர பெருமான இந்திரலோகத்துக்கு கூட்டி இங்க ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணிட்டா என்ன வந்தது அப்படின்னா, அவ்வளவு பெரிய லிங்கமோ அறியாதவர்கள் சொல்லு, அவ்வளவு பெருசோ திருப்பதியில் அவ்வளவு வசதியா இங்கே போட்டலாம் சார்னு சொன்னாங்க. திருப்பதி லெட்டு அவ்வளவு வசதியா, அது இங்க கடையில வாங்கிட்டு திருப்பதி லெட்டு பேக் பண்ணி கொடுத்தா என்ன அனுபவம் இல்லாத சொல்றது. இந்த இந்திரநடத்துல வருணன் படி சொன்ன உடனே அந்த மூலலிங்கத்தினுடைய பெருமை உனக்கு தெரியாது, ஏன்னா அனுபவத்துக்கு உரியவன், அனுபவம் பெற்றவன், அருள் பெற்றவன். என்னுடைய பிரமகத்தி தோஷத்தை நீக்கின பெருமான் அவருடைய அருள் பாட்டினால்தான் நான் உட்கார்ந்து சீட்ல, அதாவது என்னுடைய வாகனத்துக்கும் அருள் செய்தவன். அவனுடைய பெருமை உனக்கு நீ அறிந்து கொள்ள முடியாது, ஆனா சோதித்து பாருங்க, நீ சோதித்து பாருங்க.